நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கட்டுரைகள் எழுதுவது எப்படி, கட்டுரைகள் எழுதும் போது நாம் எவற்றிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து விளக்குகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கட்டுரைகள் எழுதுறது எப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பரிமாறிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து தகவல் தொடர்பில் வந்து நாம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வந்து இன்றைக்கி கிடையாது. அப்போ தகவல் தொழில்நுட்பங்கள் வந்து அதிகமாக வளர்ந்துட்டுருக்கிறப்ப மொழி திறன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து யாராலும் வந்து மறுக்க முடியாத உண்மை தான். எந்த துறையில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மொழி திறன்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இது வந்து ஒரே நாளில் எல்லாமே வந்துடுறது நம்மளுக்கு. அதாவது சிறுக சிறுக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நம்மளுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பயிற்சி வந்து கண்டிப்பாக வேணும். அப்படின்னா தான் ஒரு எஃபெக்டிவாக, அதாவது எப்படி சொல்கிறோன்னா முழு திறனோடு நம்ம செயல்பட முடியும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம நிறைய படிக்கிறோம். ஒரு இளநிலை பட்ட மாணவராக நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போகிறோம்னு வச்சுங்களேன். அப்போ 3-4 வருஷம் நம்ம ஒரு பட்டம் படிக்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாகவே நான் சொல்கிறேனே, ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நிறைய பட்ட படிப்புகள்லாம் நம்மளுக்கு வந்து வழங்கிட்டுருக்காங்க. ஒரு இளநிலை விவசாயம் படிக்கிறோம், விவசாய பொறியியல் படிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்ப அந்த 4 வருட பட்டப்படிப்பில் வந்து நிறைய நம்மளுக்கு பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு விவசாயி வராரு நம்மள்கிட்ட. விவசாயிங்கிறவர் எப்படி பொதுவாக வந்து அவருக்கு வந்து படிப்பறி வந்தது இருக்காது, அனுபவம் தான் அவங்களுக்கு. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்மளோட தொழில்நுட்பங்களை வந்து நம்ம எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்கிறதுங்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சலிப்பாக வந்துடும் அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி. அதேமாரி சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலுமே யாருமே வந்து அது அந்த மாதிரி இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து அது மேலே வரும். ஸோ நம்மளோட திறன் வந்து அந்தளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பாக இந்த கட்டுரைகள், அதுக்கப்புறம் ஆராய்ச்சி அறிக்கைகள் நிறையா இருக்குது. இது மாதிரி எழுதுறதில் முக்கியமாக நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு அடிப்படையான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நிறைய வகைகள்லாம் இருக்குது. நம்ம பார்க்குறோம்ல தினசரி வாழ்க்கையிலே நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். வெகுஜன பத்திரிகைகள்லாம் படிக்கிறோம், தினைக்கும் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம்ல, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்டுரைகள் வந்து எழுதிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவாங்கள்ல, குறிப்பிட்ட துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து அலசி ஆராயிறது, அது மாதிரி வெகுஜன பத்திரிகைகளில் வந்து கட்டுரைகள் எழுதுறது. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி கட்டுரைகள்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி நுணுக்கமாக 2-3 வருடங்கள் அதிலேயே ஊறி திளைத்து அதை வந்து கட்டுரைகளாக எழுதுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான சம்பந்தமான செய்திகளை வந்து ரொம்ப அதிகமாக அதிகமாகங்கிறது எப்படின்னா, இப்போ சில கோட்பாடுகள்லாம் வந்து விளக்கிறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நிறைய சமன்பாடுகள், அதாவது கணிதத்தை பயன்படுத்தி நிறைய சமன்பாடுகள் மூலியமாக அதை நிரூபணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம துறை பற்றின பரிச்சயம் இல்லாதவர்கள்ட்ட போய் அந்த மாதிரி நம்ம கணக்கெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு என்னென்னா அந்த இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மிஷினை நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு வச்சிங்களேன், விவசாய சம்மந்தமாக ஒரு மிஷின், மாவு அரைக்கிற மிஷின். நம்ம வந்து சிறுதானியங்கள்லேருந்து மாவு அரைக்கிறதுனே வச்சுக்கலாமே, அது என்ன பண்ணணும், நம்ம வந்து மேலே ஒரு பாப்பர் மாதிரி இருக்கும், அதில் நம்ம அந்த ஃபீடு, அதாவது நம்ம தானியத்தை கொட்டினோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே போய் ஏதோ ஒரு மாறுதலாகி நம்மளுக்கு வந்து மாவாக கிடைக்கிது. ஒரு மணி நேரம் அந்த மிஷினை வேலை செய்ய வைக்கணும்னா எவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு தேவைப்படும், இது வந்து எப்படி வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும், இப்போ வந்து எந்த மாதிரி பெல்ட்டு வந்து சக்கரத்தை சுத்த வைக்கிறதுக்கு நம்ம போடணும், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய கணக்கீடுகள்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு பெல்ட்டு போகிறோம்னு வச்சிங்களேன், எப்படியும் ஒரு 4-5 வருஷத்துக்கு நம்ம வந்து நினைச்சிருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இதை வந்து அப்படியே சொன்னோம்னா புரியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து வெகுஜனத்து புரியறது அறிவியல் கருத்துக்களை வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க, வெகுஜன பத்திரிகைகளுக்குள்ளே அறிவியல் சம்மந்தமான விஷயங்களை எழுதுறது. இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் நிறைய விதம் இருக்குது. இன்னொரு கட்டுரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மதிப்பீடு பண்ணியே எழுதுவாங்க. அதாவது இப்போ தேங்காய் உற்பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், தேங்காய் உற்பத்தியில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஒரு அலசி ஆராய்ந்து அதை பற்றின ஒரு கட்டுரை மதிப்பீடு செய்து எழுதுற அந்த மாதிரியும் கட்டுரைகள் வந்து வகைகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி குறிப்பாக நம்ம வந்து மனசுக்குள்ளார வச்சுக்கிறது என்னென்னா, எந்த விஷயத்தை பற்றி நம்ம எழுத போகிறோமோ அதை பற்றின தகவல்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேகரிக்கணும். தகவல்ங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கே புரிஞ்சிக்கணும், புரிஞ்சால் தான் வந்து அதை நம்ம மற்றவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்ல முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னால் வந்து எளிமையாக ஒரு விஷயத்தை விளக்க முடியல அப்படின்னா அந்த விஷயம் உனக்கே புரியலன்னு அர்த்தம் அப்படின்றாரு. அப்போ நம்ம வந்து அதை நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தகவல்கள் வந்து நிறைய திரட்டும், அது சம்மந்தமான தகவல்கள், நம்மளுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்பப்போ நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இந்த தகவல்கள் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் இந்த தகவல்கள்லாம் திரட்டியாச்சு, ஒரு கட்டுரை எழுதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், தகவல்களும் திரட்டியாச்சு, அதை நிறையா நம்ம படிக்கிறோம். படித்ததுக்கப்புறம் நாமளே ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணணும், இப்போ வந்து எந்த மாதிரி இதை விஷயத்த முன்னாடி கொடுக்கலாம், எது வந்து முக்கியத்துவம் எந்த விஷயத்துக்கு கொடுக்கணும், எந்தெந்த இதை வந்து சொன்னால் ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கணும். ஓகே, இதை முன்னாடி கொடுக்கலாம், அதை முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கட்டுரை எழுதுறதுக்கு அப்போ மொழியை கையாளுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மொழி கையாளுறதுங்கிறது என்னென்னா, நான் தமிழில் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், தமிழ்லேயே நிறைய வார்த்தைகள்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குது, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வார்த்தை பிரயோகம் வந்து பார்த்திங்கன்னா, சில இடத்துல வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அந்த பொருளே மொத்தமாக மாறிடும். அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கரெக்டாக, அதாவது அர்த்தங்கள் கரெக்டாக போகிற மாதிரி வார்த்தைகள் நம்ம சேர்க்கணும். இப்போ என்னென்னா, ஒரு கட்டுரை எழுதுகிறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ட்ரொடக்ஷன் எடுத்தோடனே வந்து இப்போ மாவு அரைக்கிற மிஷின் வந்து மாவு அரைச்சிரும் அப்படின்னு நம்ம எழுதுனோம்னா அது நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து மாவுனா என்ன, அது வந்து ஏன் இது பண்ணுறாங்க, இதுக்கு என்னென்ன மிஷின்லாம் இருக்குது, இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு ஆரம்பத்துலேருந்து அந்த ஃபுல்லும் ஒரு கவரேஜ் கொடுத்தா தான் ஒரு கட்டுரை படிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதனால் ஒரு தொடக்கம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு முடிவு, அந்த மாதிரி நம்ம கட்டுரை இருக்கிற மாதிரி அமைச்சுக்கணும். இப்போ தொடக்கம்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பேராகிராஃப் பேராகிராஃபாக மொத்தமாக அப்படியே நம்ம எழுதாமல் பத்தி பத்தியாக பிரித்து எழுதுறது ரொம்ப ஒரு நல்ல முறை. நல்ல முறைனா வாசகர்கள் அதை படிக்கிறவங்க வந்து அப்படியே அதை வந்து அடுத்தது என்ன அடுத்ததுன்னு சுவாரஸ்யமாக அவங்க வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விதமாக இருக்குன்னா, இந்த பத்தி வைத்து எழுதுகிற முறை வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஒரு பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு பத்திக்கும் ஒரு முன்னுரை, ஒரு நடுவில் கொஞ்சம் அந்த பத்தியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அதை பற்றின விஷயம், அதுக்கப்புறம் அது முடிவு, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அடுத்த பத்திக்கு ஆரம்பமும் அந்த முடிவில் நம்ம சொல்லணும். இது ஒரு சவாலான காரியம்தான். நான் இந்த சொல்கிற விஷயம் வந்து ஒரே நாளில் வந்துடுறது நம்மளுக்கு, நம்மளுக்கு வந்து அது வந்து பயிற்சிகள் மூலியமாக கண்டிப்பாக வரும். நடைமுறையில் நம்ம எந்த விஷயமா இருக்கட்டும், கட்டுரை எழுதுறது ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பயிற்சி செஞ்சோம்னா அதில் வந்து நம்ம நிபுணத்துவம் அடைஞ்சிடலாம் இல்லையா. அது மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னு வச்சிங்களேன், கூர்ந்து கவனிக்கணும். கூர்ந்து கவனித்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னென்னா நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு கட்டுரை எழுத போகிறோம்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு வாழைப்பழத்தை பற்றி நம்ம ஒரு கட்டுரை எழுத போகிறோம், எந்த ஊரில் அதிகமாக விளைச்சலாகுது, தமிழ்நாட்டில் என்ன நிலவரம், என்னென்ன பிரச்சனைகள் வந்து சந்தித்துட்டு இருக்காங்க, இது ஏற்றுமதியோட வாய்ப்பு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றியே வந்து அது தகவல்கள் எங்கெங்கே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, இப்போ ஏதோ சப்போஸ் யாரோ ஒருத்தங்க அதை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்று எழுதுறப்ப நம்மளோட கட்டுரையில் நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து படிக்கிறதுக்கு ஒரு எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வாசிப்பு அனுபவம், வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கட்டுரை எழுதுறதுல நிறையா படிக்கணும். படிக்கிறதுங்கிறது என்னென்னா, ஒரு ஆழமான படிப்புன்னு தான் சொல்லணும். மேலோட்டமாக வந்து நுனிப்புள் மேயாமல் ஆழமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்மளோட அந்த உழைப்பு வந்து போய் சேரும். ஏன்னா எப்பயும் கட்டுரை எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நானே நிறைய எழுதுறதுக்காக முயற்சி பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நான் சந்தித்துட்டு வரேன். என்னென்னா, ஒரு பேராகிராஃப் எழுதணும் உட்காந்துன்னு வச்சிங்களேன், ஒரு பத்தி இன்றைக்கி வந்து இந்த தலைப்பில் எழுதலாம், அப்படி சொல்லி நான் உட்காந்தேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசுகிறதே நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம்னா என்னால் எழுத முடியல. எழுத முடியல அப்படின்னா எழுத முடியுது, பட் இருந்தாலும் அதுக்கு வந்து நேரம் அதிகமாக செலவாகுது. இப்போ நான் பேசுகிறதோட உட்காந்து எழுதணும்னு நினச்சோம்னா எனக்கு வந்து அதிகமான நேரம் வந்து அதுக்காக செலவழிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ உட்காந்தோடனே டக்குன்னு நம்மளுக்கு நிறைய வரணும்னா தகவல்கள் அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இது வந்து சரசரன்னு நம்மளுக்கு வந்துடும், என்னென்ன செய்ய போகிறோம் என்னென்னா அப்படி நம்ம எழுதிடலாம். அதனால் அதுக்கு வந்து வாசிப்பு அனுபவமும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றையும் தொடர்பு படுத்தி பார்க்குறது. இப்போ வந்து எல்லாமே ஒரு தொடர்பு தானே. இப்போ வந்து வாழைப்பழம் ஏற்றுமதி பற்றி நம்ம எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சப்போஸ் வந்து கத்திரிக்காய் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் அதையும் இதையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டுரையில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து படிக்கிறதுக்கு செறிவான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டளவு செய்கிற இது மாதிரி செய்கிறதுக்கு என்னென்னா நம்மளுக்கு அதிகமாக படிக்கணும், தகவல்கள் திரட்டுறது இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தகவல்கள் நம்ம கொடுக்கறது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கணும். ஏதோ நம்மளோட சிந்தனைங்கிறது நம்மளோட இதுதான், படைப்பாற்றல்ங்கிறது வந்து நம்மளோட இதுதான், இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னு வச்சிங்களேன் அதை வந்து செய்யக்கூடாது. இப்போ புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல். புள்ளி விவரங்கள் கொடுக்குறப்ப அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கா, இது எங்கேருந்து எடுக்கிறோம், அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நம்ம வந்து படிக்கிறோன்னு வச்சிங்களேன் அதை பார்த்திங்கன்னா பல்வேறு நிலைகளில் வந்து அதை வந்து வல்லுநர்கள் வந்து திருத்தி அது வந்து எல்லா குறைகளும் நிவர்த்தி செய்ததுக்கப்புறம் தான் ஒரு பத்திரிகையில் வந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடப்படுது. அந்த வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரையை வந்து நம்ம நல்ல ஒரு ஆவணமாக எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற புள்ளி விவரங்களை வந்து எடுத்து கையாளுறப்ப எந்த இதுலேருந்து எடுத்தோங்கிற அந்த குறிப்புதவியை நம்ம கொடுக்கணும். எந்த இதுலேருந்து சான்று எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அது வந்து அது கொடுத்து ஆகணும், இல்லட்டுனா நம்ம இது மாதிரி ஆயிரும். சான்று நீங்கள் வந்து கொடுக்கலன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து அந்த புள்ளி விவரம் வந்து நம்ம கொடுத்தது மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு சர்வே எடுக்கிறோம், எல்லா இடத்துலையும் போய் நம்ம எடுக்கிறோம்னு வச்சிங்களேன், புள்ளி விவரம் எடுக்கிறோம், எத்தனை விவசாயிகள் வந்து எந்தெந்த பயிர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்தமாரி நம்ம கள ஆய்வில் நேடி செய்கிறப்ப நம்ம கொடுக்கலாம். சில விஷயங்கள் வந்து இந்த புள்ளி விவரம் கொடுக்குறப்ப ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாத குழப்பமான விஷயங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து தெரியலனா அது தெரிஞ்சுக்கிட்டு எழுதணும். அப்படி இல்லை ஒன்றுமே ரொம்ப முடியல அப்படின்னா உங்களுக்கு புரியாத விஷயத்த நீங்கள் வந்து எழுதுறது தப்பு. ஏன்னா இது என்னென்னா ஒரு மாஸ் மீடியா தான் நமக்கு கட்டுரை இப்போ எழுதுறதுங்கிறது முக்கியமான குறிக்கோள் என்னென்னா அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு பரிமாற்றம் தான் இது. அதனால் போய் குழப்பணும் ஏதோ எழுதணுங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை பயன்படுத்துறதெல்லாம் தவிர்த்துணும். செறிவான அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா தெரியாத வார்த்தைகளுக்கு வந்து தெரியாத வார்த்தைகள் நான் என்ன சொல்கிறேன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வந்து தமிழ்லேயே வந்து இருக்காது. இருக்காது மீன்ஸ் எதுனா இப்போ அறிவியல் சம்மந்தமாக கட்டுரை நம்ம எழுதுகிறோம்னு வச்சிங்களேன் அந்த கண்டுபிடிப்பு வந்து வெளிநாட்டுகளில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வெளிநாட்டில் கண்டுபிடிச்சா அவங்களோட முறைப்படி அவங்களோட மொழியில் இருக்கிற வார்த்தைகள் பயன்படுத்தி அதுக்கு பெயர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பற்றின ஒரு கட்டுரை நம்ம எழுதுகிறோம்னு வச்சிங்களேன் இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்மள்கிட்ட தமிழ் ஆல்ரெடி இல்லை அப்படின்றப்ப நம்ம புதுவாக ஒரு கலைச்சலில் வந்து உருவாக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் உருவாக்கிறதுக்கு முன்னாடி அதோடய வேர்ச்சொல் இந்த மாதிரி எங்கேருந்து வந்தது அந்த மாதிரி விஷயத்தை கவனத்தில் கொண்டு நம்மளோட மொழியில் இருக்கிற மெயினாக வந்து அந்த கலைச்சொல் நம்ம பண்ணுறது வந்து எப்படி இருக்கணும்னா மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கணும். அது எந்த பொருளை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புதுமையான தகவல்களாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதணும். குறிப்பாக யார் சொல்கிறேன்னா படித்தவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறதா எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நம்ம தான் வந்து படிக்காதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வந்து படிப்பறிவு வந்து இன்றைக்கி அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாம் அறிவியல் வளர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் போகிறதுனால தகவல் பரிமாற்றம் வேற்று மொழியிலேருந்து நம்ம மொழிக்கு வந்து நிறைய விஷயங்கள் பரிமாறப்படணும், அதுவும் தமிழ்லேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக எல்லாத்துலேயும் பேசப்பட்டு வருது. அதனால் நீங்கள் கட்டுரைகள் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தை கவனத்தில் கொள்வது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை கட்டுரைகள் எழுத நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து கூறினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள் அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.